இலங்கையின் அரசியல் 1900 முதல் 1981 பன்முக நோக்கு. தனிநபர் உரிமைகளும் அரசு அதிகாரமும் பிரேஸ்கர்டு விவகாரத்தை முன்வைத்து ஒரு மீளாய்வு. பகுதி 1. ஆங்கில மூலம் ரஜி ஸ்ரீவர்த்தன, தமிழில் கந்தையா சண்முகலிங்கம். ரஜி ஸ்ரீவர்த்தன அவர்கள் 2000 ஆண்டில் எழுதிய ஆய்வுக் கட்டுரையொன்றின் ஆங்கில தலைப்பு பின்வருமாறு அமைந்தது. The Bracegirdle Affair, Contradictions of Imperialism, of the Post-Colonial State and of the Left. மேற்படி கட்டுரையின் மையப்பொருளாக தனிநபர் உரிமைகளும் அரசு அதிகாரமும் எனும் விடய பொருள் அமைந்துள்ளது. 1937 பிரேஸ்கர்டல் என்ற பிரிட்டிஷ்காரரை நாடு கடத்தும் கட்டளையை அக்காலத்தில் ஆளுநராக இருந்த சர் எட்வர்ட் ஸ்ட்ரப்ஸ் பிறப்பித்தார். இக்கட்டளைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஆளுநரின் கட்டளை இலங்கையின் அரசியல் யாப்புக்கு மாறானது என்றும் சட்டப்படி செல்லாதது என்றும் உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வழங்கியது. இப்புரட்சிகரமான நீதி தீர்ப்பை மையமாக வைத்து ரஜி ஸ்ரீவர்த்தன தனிநபர் உரிமைகளும் அரசு அதிகாரமும் என்ற விடயத்தை அலசுகிறார். பிரேஸ்கர்டல் விவகாரம் கட்டுரையாசிரியருக்கு இப்பொருளை மையமாக வைத்து 3 முரண்பாடுகளை இலங்கையின் அரசியல் வரலாற்றோடு தொடர்பு படுத்தி ஆராய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியது. இக்கட்டுரையில் அவர் ஆராய்ந்து வெளிப்படுத்திய 3 முரண்பாடுகளாவன பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் முரண்பாடுகள், இலங்கையின் பின்காலனிய அரசின் முரண்பாடுகள், இலங்கையின் இடதுசாரி இயக்கத்தின் முரண்பாடுகள். இம்மூன்று முரண்பாடுகளையும் விளக்கி கூறும் ரஜி ஸ்ரீவர்த்தன பின்வரும் விடயங்களை பற்றிய கூர்மையான அரசியல் விமர்சனத்தை முன்வைக்கின்றார். 1931 ஆண்டில் சர்வசன வாக்குரிமையின் படியான தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட சட்டசபையை உருவாக்கிய பிரித்தானியா இலங்கையில் சுதந்திரமான நீதிமுறையையும் உருவாக்கியது. தாராண்மை ஜனநாயகத்தின் இரு தூண்களான இவ்விரு நிறுவனங்களையும் உருவாக்கியதன் மூலம் முற்போக்கான பாதையில் இலங்கையை நடத்தி சென்ற பிரித்தானியா ஆளுநர் என்ற சர்வாதிகாரியிடமும் 3 செயலாளர்களிடமும் கட்டுப்பாடற்ற நிர்வாக அதிகாரத்தையும் கொடுத்திருந்தது. காலனிய அரசு இருமுகங்களை கொண்டதாக இருந்தது. ஒன்று தாராண்மைவாதம் என்ற முகம், மற்றது ஏகாதிபத்திய நலன்களை வெளிப்படுத்திய ஒடுக்குமுறை என்ற முகம். இவையே ஏகாதிபத்தியத்தின் முரண்பாடுகள். காலனிய காலத்தின் நீதித்துறை பிரேஸ்கர்டல் வழக்கில் புரட்சிகரமான தீர்ப்பை வழங்கியது. நிர்வாக அதிகாரத்தை கொண்டிருந்த ஆளுநரின் நாடு கடத்தல் கட்டளையை சட்டமுரணானது என தீர்ப்பளித்து ஆளுநரின் முகத்தில் கரி பூசுவதாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்தது. பின் காலனிய அரசு காலனிய அரசை விட மேம்பாடுடையதாக இருந்ததா என்ற முக்கியமான கேள்வியை எழுப்பும் ரஜி ஸ்ரீவர்த்தன பிரதமர் சர் ஜோன் கொத்தலாவ, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க, ஜே ஆர் ஜெயவர்த்தன ஆகிய இலங்கையின் நிர்வாகத்துறை தலைவர்களான பிரதமர்களதும் ஜனாதிபதியினதும் அரசியல் நடத்தையை நுண்பரிசீலனைக்கு உட்படுத்துகிறார். பிரேஸ்கர்டல் விவகாரத்தின் மூலம் பிரபலம் தேடிய இடதுசாரி தலைவர்கள் பின் காலனிய கட்டத்தில் எவ்விதம் நடந்து கொண்டார்கள்? இலங்கையின் இடதுசாரி இயக்கம் பிரேஸ்கர்டல் என்ற தனிநபரின் உரிமைக்காக போராடிய வீர வரலாற்றை கொண்டது என்றால், காலனிய அரசின் கீழ் வாக்குரிமை பெற்று தந்த தோட்ட தொழிலாளர் வகுப்பை நாடற்றவர்களாக்கிய பின்னர் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் நாடு கடத்திய போது கண்மூடி மௌனம் காத்த செயலை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும்? மேற்குறித்த 3 முரண்பாடுகள் பற்றியும் பரிசீலிப்பதற்கு முன் பிரேஸ்கர்டல் பற்றிய விவரங்களை சுருக்கமாக குறிப்பிடுவோம். யார் இந்த பிரேஸ்கர்டல்? பிரேஸ்கர்டல் பிரித்தானியாவில் பிறந்தவர். பிரித்தானிய பிரஜையான பிரேஸ்கர்டல் தனது 16 வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கு வாழ்ந்தார். பின்னர் 1936 ஆண்டு இலங்கைக்கு வந்தார். அவர் இலங்கையில் கம்பெனியொன்றின் தேயிலை தோட்டத்தில் தோட்டத்துறை வேலையில் பயிற்சியாளராக சேர்ந்து வேலை செய்து வந்தார். ஆஸ்திரேலியாவில் இருந்த காலத்தில் அங்கு வாலிபர் கம்யூனிஸ்ட் கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து கம்யூனிஸ்ட் செயற்பாட்டாளராக இருந்த பிரேஸ்கர்டல் இலங்கையில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்த காலத்தில் தோட்டத் தொழிலாளர்கள் மீது அனுதாபமுடையவராகவும் இடதுசாரிகளோடு தொடர்புடையவராகவும் இருந்தார். இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் புலனாய்வாளர்கள் இவரது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தனர். ஆளுநருக்கு இவரை பற்றிய குற்றச்சாட்டுகள் கொண்ட அறிக்கைகள் அனுப்பப்பட்டன. பிரேஸ்கர்டல் இலங்கை வந்து ஓராண்டு காலம் மட்டுமேயான நிலையில் 1937 ஏப்ரல் மாதம் அவரை நாடு கடத்தும் உத்தரவு ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்டது. பிரேஸ்கர்டல் என்ற பெயரையோ அந்த தனிநபர் பற்றியோ கேள்விப்பட்டிராத இலங்கையர்களுக்கு பரபரப்பூட்டும் செய்திகள் வெளிவரத் தொடங்கின. ரஜி ஸ்ரீவர்த்தன அப்போது 15 வயது மாணவராக இருந்தார். அந்த நிகழ்வுகளை தமது அனுபவ மீட்டலாக ரஜி ஸ்ரீவர்த்தன கூறுவதோடு அவரது கட்டுரை ஆரம்பிக்கின்றது. சர் எட்வர்ட் ஸ்ட்ரப்ஸ் பிரேஸ் கேர்டிலை நாடு கடத்தும் கட்டளையை பிறப்பித்த செய்தியை நான் பத்திரிகை வாயிலாக அறிந்த போது 15 வயது பள்ளி மாணவனாக இருந்தேன். எனக்கு பிரேஸ் கேர்டில் பற்றி எதுவும் தெரியாது. அவரை நான் கண்டதும் இல்லை. ஆளுநர் கட்டளை பிறப்பித்ததும் பிரேஸ் கேர்டில் தோட்டத்தை விட்டு வெளியேறி தலைமறைவானார். போலீஸ் புலனாய்வாளர்கள் அவரை சல்லடை போட்டு தேடிக் கொண்டிருந்தார்கள். டெய்லி நியூஸ் பத்திரிகையின் நிருபர் ஒருவர் பிரேஸ் கேர்டிலை பேட்டி காண்பதற்காக ரகசியமாக அழைத்துச் செல்லப்பட்டார். அந்நிருபரின் கண்கள் மூடி கட்டப்பட்ட பின்பே அவர் ரகசிய மறைவிடத்துக்கு கூட்டிச் செல்லப்பட்டார். நிருபரின் நேர்காணல் டெய்லி நியூஸில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. இவ்வாறு இருக்க தலைமறைவாகி 11 நாட்கள் கழிந்து பிரேஸ் கேர்டில் காலி முகத்திடலில் லங்கா சமசமாஜ கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் மேடையில் தோன்றி உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதி கோரிய போராட்டம் ஆளுநரின் கட்டளையை நீதிமன்றம் வலிதற்றது என ரத்து செய்தமை, பிரேஸ் கேர்டில் விடுதலை என பரபரப்பான சம்பவங்கள் நிறைந்த ஒரு நாடகம் நடந்தேறியது. அரசியல் அறிவு அதிகம் இல்லாத பாடசாலை மாணவனான எனக்கு பிரேஸ் கேர்டில் ராபின்ஹூட் கதையின் நாயகனையொத்த சாகச வீர புருஷனாக தோன்றினார். அப்போது லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர்களை பற்றியும் நான் அறிந்திருக்கவில்லை. ரஜிஸ்ரீ வர்த்தனவின் கதை சொல்லல் முறையில் அமைந்த தொடக்க பந்தியை எனது வார்த்தைகளில் மேலே தந்துள்ளேன். ரஜிஸ்ரீ வர்த்தன 1937 நிகழ்வுகள் நடைபெற்று 4 ஆண்டுகள் கடந்த பின் பல்கலைக்கழக மாணவனாகவும் லங்கா சமசமாஜ கட்சியின் உறுப்பினராகவும் ஆகியிருந்தார். அப்போது தடை செய்யப்பட்டு விட்ட அக்கட்சியின் தலைமறைவு உறுப்பினராக அவர் செயற்படவும் தொடங்கினார். லங்கா சமசமாஜ கட்சி என்ற தலைமறைவு இயக்கத்தில் உறுப்பினனாக நான் ஆகிய போது அந்த இயக்கத்தின் 4 தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். பிரேஸ் கேர்டில் என்ற மனோரதிய வீர தீரர் என்ற பிம்பம் எனது மனதில் பதிந்திருந்தது. அந்த ஏகாதிபத்திய போராளி பற்றி லங்கா சமசமாஜ கட்சியின் உட்கட்சி உறுப்பினர்களிடையே நல்ல அபிப்பிராயம் இருக்கவில்லை. 1942 ஒரு தடவை நான் எட்மண்ட் சமரகொடியை சந்தித்தேன். அவர் சிறையில் இருந்து தப்பியோடி தலைமறைவாக இருந்தார். பிரேஸ் கேர்டில் பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டிராத சமரக்கொடி இலங்கைக்கு ஸ்டாலினிசத்தை கொண்டு வந்தவர் தான் இந்த மனிதர் என்று என்னிடம் கூறினார். இதே கருத்தையே எட்மண்ட் சமரகொடி 1960 கட்சி பத்திரிகையான சமசமாஜிஸ்ட் இதழிலும் பதிவிட்டார். பிரேஸ் கேர்டில் பற்றிய மாறுபட்ட அபிப்பிராயம் சில ஆண்டுகள் கழிவதற்குள்ளேயே தலைமறைவு இயக்கமான லங்கா சமசமாஜ கட்சிக்குள் தோன்றிவிட்டது. இதன் பின்னணியில் உலக ரீதியில் இடதுசாரிகளிடையே ஏற்பட்ட ரொட்ஸ்கிசம் எதிர் ஸ்டாலினிசம் எனும் கருத்து மோதல் இருந்தது. லங்கா சமசமாஜ கட்சி 1942 சட்டவிரோத இயக்கமாக அறிவிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டது. இத்தடைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 1939 லங்கா சமசமாஜ கட்சி ஸ்டாலினை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியது. இத்தீர்மானத்தின் பின்னர் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஸ்டாலினிற்கும் ஆதரவானவர்களான கம்யூனிஸ்டுகள் லங்கா சமசமாஜ கட்சியில் இருந்து வெளியேறினர். லசச கட்சி 2 பிளவுபட்டது. யுத்த காலத்தில் இடதுசாரி இயக்கத்தில் ஏற்பட்ட பிளவு. கம்யூனிஸ்டுகள் லங்கா சமசமாஜ கட்சியில் இருந்து வெளியேறியமை ரொட்ஸ்கிசம் எதிர் ஸ்டாலினிசம் என்ற சர்ச்சையின் பின்னணியில் நிகழ்ந்ததை மேலே குறிப்பிட்டோம். இப்பிளவு பிலிப் குணவர்தன, கல்வின் ஆர் டி சில்வா, லெஸ்லி குணவர்தன, என்எம் பெரேரா ஆகிய தலைவர்களை பிரித்தானியாவின் யுத்த நடவடிக்கைகளுக்கு எதிரான ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் அக்கட்சியில் இருந்து வெளியேறிய கம்யூனிஸ்டுகள் யுத்தத்தில் பிரித்தானியாவிற்கு சார்பான நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் காரணமாயிற்று. சமசமாஜிஸ்டுகள் ஸ்டாலினிஸ்ட் ஆதரவாளனான பிரேசில் கார்டில் மீது கொண்டிருந்த அபிப்பிராயம் மாறியதன் பின்னணி இதுவேயாகும். 1939 சமசமாஜ கட்சியினர் ஸ்டாலினிற்கு எதிரான முடிவை மேற்கொண்டது சரியான முடிவேயாகும் என்ற கருத்தை ரஜிஸ்ரீவர்த்தன குறிப்பிடுகிறார். அத்தகைய முடிவை செய்ததன் மூலம் சமசமாஜ கட்சி கம்யூனிஸ்ட் அகிலம் என்ற வலைப்பொறியில் வீழ்வதில் இருந்து தவிர்த்துக் கொண்டது என அவர் குறிப்பிடுகிறார். இம்முடிவை கட்சி செய்திராவிடில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் 1942 பிரித்தானியாவின் யுத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கியது போன்று யுத்தத்தை ஆதரித்து இந்தியாவின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு எதிராக செயற்படும் நிலை ஏற்பட்டிருக்கும் என்று கூறுகிறார். எட்மண்ட் சமரகொடி அவர்கள் பிரேஸ் பற்றி இலங்கைக்கு ஸ்டாலினிசத்தை கொண்டு வந்தவர் தான் இந்த மனிதர் என்று கூறிய கருத்தை பற்றியும் ரஜிஸ்ரீவர்த்தன கூறியிருப்பது சுவாரஸ்யமானது. சமரகொடியின் கூற்று மிகைப்படுத்தப்பட்டது. சோவியத் யூனியனின் மதிப்பு அக்காலத்தில் உயர்வாக இருந்தது. அயல் நாடான இந்தியாவில் பாக்கு நீரிணைக்கு அப்பால் பலமானதொரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. பிரேஸ் கேர்டில் இலங்கைக்கு வந்திருந்தால் என்ன, வராமல் போயிருந்தால் என்ன, ஸ்டாலினிசம் இலங்கைக்கு வந்தே இருக்கும். சமசமாஜ கட்சியினரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்த ரொட்ஸ்கிசவாத கொள்கை பற்று பிற்காலத்தில் மங்கி போனது என்பதும் இவ்விடத்தில் குறிப்பிடுதல் பொருத்தமானது. காலனிய அரசின் முரண்பட்ட கொள்கைகள். பிரேஸ்கர்டில் நாடு கடத்தல் சம்பவம் நடைபெற்ற சூழ்நிலையில் பிரித்தானியா தனது காலனிகள் தொடர்பாக கடைபிடித்த கொள்கைகளில் இரு முரண்பட்ட போக்குகள் இருந்தமையை அவதானிக்கலாம். இந்தியா தொடர்பாக பிரித்தானியா கடைபிடித்த கொள்கையில் இருந்து பிரித்தானியாவின் மாதிரி காலனியான இலங்கை பற்றிய கொள்கை வேறுபட்டதாக இருந்தது. பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் மீது பற்றுதலையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்திய இலங்கை தலைவர்களிடம் அவர்கள் கோரிக்கைகளாக முன்வைக்காதவற்றை பிரித்தானியா வலிந்து வழங்க முன்வந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1931 அரசியல் யாப்பு சீர்திருத்தம் இலங்கைக்கு சுயாட்சியை வழங்கியது. சர்வசன வாக்குரிமையை வழங்கியது. சர்வசன வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் முறை, பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பன இலங்கைக்கு கேட்காமலே வழங்கப்பட்ட வெகுமதிகள். அருகே இருந்த இந்தியாவின் தீவிரவாத கிளர்ச்சிவாத தலைவர்களை நம்புவதற்கு பிரித்தானியா தயாராக இருக்கவில்லை. ஆனால் பிரித்தானிய சாம்ராஜ்யம் மீது பற்றுதலையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்திய இலங்கை தலைவர்களிடம் பிரித்தானியா நம்பிக்கை வைக்க தயாராக இருந்தது. டொனமூர் அரசியல் சீர்திருத்தங்களின்படி சர்வசன வாக்குரிமையை பிரித்தானியா வழங்க முன்வந்த பொழுது இலங்கையின் பழமைவாதிகளான மிதவாத தலைவர்கள் அதனை ஏற்க மறுத்தனர். தொழிற்சங்க தலைவரும் அரசியல்வாதியுமான ஏ.ஏ. குணசிங்க மட்டுமே சர்வசன வாக்குரிமையை ஆதரித்தார். ஏனைய தலைவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு வாக்குரிமையை வழங்கக்கூடாது, சொத்துக்கள் இல்லாதவர்கள், வரி செலுத்தாதவர்கள் தம் பொறுப்பை உணர்ந்து செயற்பட மாட்டார்கள் என வாதிட்டனர். இந்த வாதங்களையெல்லாம் புறந்தள்ளிய பிரித்தானிய அரசாங்கம் இலங்கைக்கு இவை யாவற்றையும் தாராளமாக அள்ளி கொடுத்தது. காரணம், இலங்கையின் தலைவர்கள் தமக்கு கொடுத்த ஆட்சி அதிகாரத்தை பிரித்தானியாவின் பொருளாதார வர்த்தக நலன்களுக்கு எதிராக உபயோகிக்க மாட்டார்கள் என பிரித்தானியா நம்பியது என்று ரஜிஸ்ரீ வர்த்தன அவர்கள் குறிப்பிடுகின்றார். பிரித்தானியாவின் காலனிகள் தொடர்பான கொள்கையில் இருமுகங்கள் இருந்தன. அவற்றுள் ஒரு முகம் தாராண்மை முகம், மற்றது ஒடுக்குமுறை முகம். பிரித்தானியா இலங்கை தொடர்பாக 1930கள் முதல் 1948 வரை தாராண்மை முகத்தை காட்டி வந்தது. முதலாவதான முகம், பிரித்தானியா தனது சொந்த நாட்டிற்குள் நடைமுறைப்படுத்திிய சட்டங்கள், உருவாக்கிய நிறுவனங்கள், பரிணாம வளர்ச்சியூடாக உருவான நடைமுறைகள் என்பவற்றின் ஒரு பகுதியை காலனிகளுக்கு மாற்றும் செயல்முறையை கொண்டது. இலங்கையின் மிதவாத தலைவர்களின் மீது மதிப்பை வைத்திருந்த பிரித்தானியா 1930 தொடக்கம், 1948 சுதந்திரம் வழங்கிய காலம் வரை தொடர்ச்சியாக தனது தாராண்மைவாத முகத்தையே காட்டி வந்தது. இலங்கை தலைவர்களும் விசுவாசம் மிக்கவர்களாகவே நடந்து வந்தனர். இணக்கப்போக்கும் பொறுமையும் இரு தரப்பினரிடம் இருந்து வந்தது. பிரித்தானியா இலங்கை எனும் மாதிரி காலனியில் அரசியல் பரிசோதனையொன்றை செய்தது என்றும் ரஜி ஸ்ரீவர்த்தன குறிப்பிடுகிறார். சர்வசன வாக்குரிமை, பிரதிநிதித்துவ ஜனநாயகம், பிரித்தானியாவின் மந்திரி சபை முறை என்பன இப்பரிசோதனையின் முக்கிய கூறுகள் என்பதே அவரது வாதமாகும். ஆயினும் பிரித்தானியாவின் ஒடுக்குமுறை முகம் தேவை ஏற்பட்ட போது வெளிப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார். சர் எட்வர்ட் ஸ்ட்ரப்ஸ் அவர்களின் பொறுமையை பரிசோதித்த பிரேஸ்கர்டில் பிரேஸ்கர்டிலை கடத்தும் தான் தோன்றித்தனமான சர்வாதிகாரத்தன்மையுள்ள கட்டளையை சர் எட்வர்ட் ஸ்ட்ரப்ஸ் பிறப்பித்ததற்குரிய காரணத்தை காலனி அரசின் ஒடுக்குமுறை இயல்பை கொண்டு விளக்கலாம். சட்டசபையின் உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்ட மந்திரி சபையிடமே பிரேஸ்கர்டில் நடவடிக்கை தொடர்பான முடிவை எடுக்கும் அதிகாரம் இருந்தது. சர் எட்வர்ட் ஸ்ட்ராப்ஸ் மந்திரி சபைக்கு தெரியாமலே தம் கையில் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு செயலாற்றினார். மிதவாதிகளான சட்டசபை உறுப்பினர்களுக்கு இது அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. ஸ்ரீபால சமரகோடி என்ற உறுப்பினர் ஆளுநரின் செயலை எதிர்க்கும் பிரேரணையொன்றை சட்டசபையில் முன்மொழிந்தார். தமது பிரேரணை மீது உரையாற்றிய சமரகோடி தம்மை பிரித்தானியாவின் விசுவாசம் மிக்க குடிமக்கள் என குறிப்பிட்டார். அவர் விசுவாசம் மிக்க குடிமக்கள் என்ற தொடரை உபயோகித்ததில் ஒரு உள்நோக்கம் இருந்தது. பிலிப் குணவர்த்தன, என் எம் பெரேரா என்ற இரு சமசமாஜிஸ்டுகள் சட்டசபையில் உறுப்பினர்களாக இருந்தார்கள். இவர்கள் இருவரும் தீவிரவாதிகள். இவர்கள் தவிர்ந்த ஏனையோர் மிதவாதிகள், பிரித்தானியாவின் விசுவாசிகள். ஸ்ரீபால சமரகோடி தான் உட்பட்ட விசுவாசிகளை தீவிரவாதிகளிடம் இருந்து வேறுபடுத்தி விசுவாசம் மிக்க குடிமக்கள் என குறிப்பிட்டதன் காரணம் இதுவே. சட்டசபை விவாதத்தின் போது உறுப்பினர்களிடையே விசுவாசம் மிக்க குடிமக்களின் புண்பட்ட மன உணர்வு வெளிப்பட்டு தெரிந்தது என்றும் ரஜி ஸ்ரீவர்த்தன குறிப்பிடுகிறார். சர் எட்வர்ட் ஸ்ட்ராப்ஸ் அவர்களின் நடவடிக்கை பிரித்தானியாவின் இலங்கை பற்றிய கொள்கைக்கு மாறுபட்ட செய்கையாக விளங்கியது. பிரேஸ்கர்டில் அவர்களின் நடவடிக்கைகளால் அச்சமடைந்த போலீஸ் திணைக்களத்தின் தகவல்கள் ஸ்ட்ராப்ஸ் அவர்களுக்கும் அச்சத்தை ஊட்டியிருக்க வேண்டும். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் அவ்விடயம் பற்றி பிரித்தானியாவின் மந்திரி சபை பரிசீலனை செய்தது. காலனிகளுக்கான அமைச்சர் மந்திரி சபைக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார். அவ்வறிக்கையில் அவர் ஆளுநரின் செயல் அரசியல் ரீதியில் புத்தியற்ற செயல் என குறிப்பிட்டிருந்தார். காலனிகளுக்கான மந்திரியின் அரசியல் ரீதியில் புத்தியற்ற செயல் என்ற அபிப்பிராயம் சரியானது என்பதை இலங்கையின் நிகழ்வுகள் நிரூபித்தன என்று ரஜே ஸ்ரீவர்த்தன குறிப்பிடுகிறார். டொனமூர் அரசியல் யாப்பு செயல்முறையில் இருந்த காலத்தில் ஏற்பட்ட முக்கியம் வாய்ந்த அரசியல் யாப்பு நெருக்கடி பிரேஸ்கர்டில் விவகாரத்தால் தோன்றியது. இதன் பயனாக லங்கா சமசமாஜ கட்சி தேசிய அரங்கில் முன்னிலைக்கு வந்தது. இந்த விவகாரம் அதற்கு பிரபலத்தையும் மக்கள் ஆதரவையும் தேடித்தந்தது. இப்பிரச்சனையை அக்கட்சி மக்களிடம் எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்தது மட்டுமல்லாமல் அப்போதைய மந்திரி சபையின் ஆதரவையும் பெற்றது. சட்டசபையின் பெரும்பான்மை உறுப்பினர்களது ஆதரவும் அக்கட்சிக்கு கிடைத்தது. ஏ குணசிங்க என்ற தொழிற்சங்க தலைவரும் தனது ஆதரவை வழங்கினார். SWRD பண்டார நாயக்க, ஏ குணசிங்க, ஜார்ஜ் ஏடி சில்வா போன்ற முக்கியமான தலைவர்கள் லங்கா சமசமாஜ கட்சியின் கூட்டங்களில் மேடையில் தோன்றி ஆதரவளித்து பேசினார்கள். தேசியவாத அலையொன்று பிரேஸ்கர்டில் சம்பவத்தை அடுத்து மேலெழும்பியது. அத்தேசியவாத எழுச்சிக்கு லங்கா சமசமாஜ கட்சி தலைமை தாங்கியது. ஆயினும் வெகு விரைவிலேயே இந்த எழுச்சி அலை அடங்கி போனது. இலங்கையின் மிதவாத தலைவர்கள் ஆளுநரையும் அவரது உயர் அதிகாரிகளான 3 செயலாளர்களையும் புண்படுத்தும் வார்த்தைகளை பிரயோகிக்காமல் அவதானத்துடன் பேசினார்கள். இணக்கமான முறையில் நடந்து கொண்டனர். நீதித்துறையின் சுதந்திரம். பிரேஸ்கர்டில் நீதி தீர்ப்பு இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் முக்கியமான தீர்ப்பாகும். இத்தீர்ப்பு நீதித்துறையின் சுதந்திரம் என்ற தத்துவத்தை விளக்குவதற்கான உதாரணமாக விளங்குகிறது. ரிஷி ஸ்ரீவர்த்தன பின்வருமாறு கூறுகிறார். பிரேஸ்கர்டில் விவகாரத்தில் நிர்வாகத்துறை தனது ஒடுக்குமுறை அதிகாரத்தை பிரயோகித்தது. இவ்வாறு அது செயற்படும் போது ஏகாதிபத்தியத்தின் நீண்டகால நலன்களுக்கு பாதகம் விளைவிக்கும் முறையில் செயற்பட்டது. தொலைநோக்கற்ற புத்தியற்றையின் நடவடிக்கையை சுதந்திரமான நீதித்துறை என்ற நிறுவனம் தடுத்து நிறுத்தியது. சரி செய்தல் நடவடிக்கை மூலம் உயர்நீதிமன்றம் நிர்வாகத்துறையின் செய்கையை சமன் செய்தது. காலனி அரசின் நிர்வாகத்துறையின் ஒடுக்குமுறை அதிகாரம் எல்லை மீறி உபயோகிக்கப்பட்ட போது அதனை கட்டப்படுத்தும் நீதி அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் உபயோகித்து கட்டப்படுத்தலும் சமன்படுத்தலும் எனும் அரசியல் யாப்பு தத்துவத்தை செயற்படுத்தியதை பிரேஸ்கர்டில் விவகாரத்தில் காண முடிகிறது. பிரதம நீதியரசர் சிட்னி அப்ரஹாம் எழுதிய இத்தீர்ப்பிற்கு நீதியரசர்களான மஜினஸ், சோரட்ஸ் ஆகிய இருவரும் தமது உடன்பாட்டை வழங்கினர். சர் சிட்னி அப்ரஹாம் பிரிட்டிஷ்காரர், மற்ற இரு நீதிபதிகளும் இலங்கையர்களாவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநரின் வேண்டுகோள். பிரித்தானியாவின் தாராண்மைவாத ஜனநாயக மரபின்படி நிர்வாகத்துறையின் எழுந்தமானமான நடவடிக்கை மீது உயர்நீதிமன்றம் தலையீடு செய்தது. ஆளுநரின் கட்டளையை இரத்து செய்த உயர்நீதிமன்றம் சட்டத்தின் முன் யாவரும் சமம் எனும் மனித உரிமை கொள்கையை உறுதி செய்தது. இத்தீர்ப்பை ஏற்படுத்திய தலைகுனிவை விட இன்னொரு சட்ட பிரச்சனையையும் ஆளுநர் எதிர்நோக்கினார். உயர்நீதிமன்றம் பிரேஸ்கர்டிலை விடுதலை செய்த பின்னர் ஆளுநர் மீதும் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீதும் நட்டஈடு கோரி சிவில் வழக்கை தொடரலாம் என்ற ஆபத்து இருந்தது. இதனால் ஆளுநர் காலனிகளுக்கு பொறுப்பான அமைச்சு அலுவலகத்திற்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தார். பிரித்தானியா ஆர்டர் இன் கவுன்சில் என்ற வகையில் இலங்கைக்கான சட்டங்களை இயற்றும் அதிகாரமுடையதாய் இருந்தது. அந்த சட்டவாக்கு அதிகாரத்தை உபயோகித்து ஆளுநர் மீதும் நிர்வாகத்துறை உத்தியோகத்தர்கள் மீதும் நட்டஈடு கோருவதற்கான உரிமையை இல்லாமல் செய்யும் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதே ஆளுநரின் வேண்டுகோளாகும். ஆளுநரின் வேண்டுகோளை பரிசீலனை செய்த காலனிகளுக்கான அமைச்சு அலுவலகம் என்ன முடிவை எடுத்தது என்பது பற்றி ரஜி ஸ்ரீவர்த்தன இதுவரை அறியப்படாத தகவல்களை தருவதோடு உள்ளொளிபாற்றும் விமர்சன குறிப்புகளையும் பதிவிடுகிறார். ஆளுநருக்கும் காலனிய அமைச்சு அலுவலகத்திற்கும் இடையிலான கடித தொடர்புகள் ரகசிய கோப்புகளில் கோவையிடப்பட்டிருந்தன. அண்மையில் லண்டனின் பொது ஆவணங்களின் காப்பகம் இவற்றை யாவரும் படிக்கக்கூடியதாக ஆக்கியது என கூறும் ரஜி ஸ்ரீவர்த்தன அமைச்சின் சட்ட ஆலோசகர் ஒருவரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆலோசனை அறிக்கையை மேற்கோள் காட்டி அருமையான விமர்சன குறிப்புகளை தமது கட்டுரையில் பதிவிடுகிறார். பிரித்தானியாவின் ஜனநாயக மரபில் தேர்ச்சி பெற்றவரான இச்சட்ட ஆலோசகர் வழங்கிய ஆலோசனைகள் ஆச்சரியம் அளிப்பன. இலங்கையின் சட்டசபையின் அதிகாரத்தை மதியாது நபர் ஒருவரின் சிவில் உரிமைகளை பறித்த செயலானது அரசியல் யாப்புக்கு மாறானது என்பதோடு அதிகாரத்தின் முறைப்படியான பிரயோகமும் அன்று என்றே எனக்கு தோன்றுகிறது. பெயரிடப்படாத அச்சட்ட ஆலோசகரின் கூற்று துணிச்சல் மிக்க அதிகாரி ஒருவரின் கூற்றாகும். தொடர்ந்து அச்சட்ட ஆலோசகர் கூறுவதாவது, மேலும் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் நீதிமன்றினை நாடி நட்டஈடு கோரும் உரிமையை பறிக்க வேண்டும் என்பதில் நியாயம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவ்வுரிமையை பறிப்பதற்கான சாத்தியம் எதுவும் கிடையாது. எந்த தத்துவம் அல்லது சுதந்திரமும் உரிமைகளும் பற்றிய எந்த கொள்கையின்படி இலங்கையின் பிரஜையொருவரின் உரிமைகளுக்கு குறைந்தளவு மதிப்பை கொடுக்க வேண்டும்? பிரேஸ்கர்டில் ஒரு விரும்பத்தகாத ஆளாக இருக்கலாம். அது இந்த விடயத்தில் பொருத்தமற்றதொன்று. இங்கே கவனிக்கப்பட வேண்டியவை உயர்ந்த அரசியல் யாப்பு தத்துவங்களாகும். இத்த தத்துவங்களின் அடிப்படையிலேயே இப்பிரச்சனை பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். இக்கூற்றில் காணப்படும் அன்பிளசன்ட் பர்சன் என்ற தொடர் பிரேஸ் கேர்டில் ஒரு கம்யூனிஸ்ட் என்பதையே குறிக்கிறது. கம்யூனிச அல்லது சோசலிச கொள்கைகளையுடைய விரும்பத்தகாத ஆளாக இருப்பினும் தமக்கு இழைக்கப்பட்ட தீங்கிற்கான இழப்பீட்டு உரிமையை ஒரு நபரிடம் இருந்து பறிக்கக்கூடாது என்ற கருத்தையே சட்ட ஆலோசகர் பதிவிடுகிறார். ஆளுநர் உயர் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோரை பாதுகாப்பதை விட இலங்கையில் தனிநபர் உரிமையையும் இலங்கை சட்டசபையின் கௌரவத்தையும் மேலானதாக காலனி அமைச்சு அலுவலகமும் பிரித்தானிய மந்திரி சபையும் கருதின. ஆளுநரின் வேண்டுகோளை நிராகரிப்பது என மந்திரி சபை முடிவு செய்தது. பிரேஸ் கேர்டிலுக்கு இழப்பீடு வழங்கும் தேவை ஏற்பட்டால் ஆளுநர் உட்பட்ட உத்தியோகத்தர்கள் சிலர் இழப்பீடு வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போது என்ன செய்வது பற்றிய பிரச்சனைக்குரிய தீர்வையும் மந்திரி சபை முடிவு செய்தது. இழப்பீடு வழங்க வேண்டி ஏற்பட்டால் இழப்பீட்டு தொகையை ஆளுநரதும் போலீஸ் உத்தியோகத்தர்களதும் சார்பில் இலங்கை அரசாங்கம் செலுத்தலாம் என மந்திரி சபை முடிவு செய்தது. பிரித்தானியா முன்மாதிரியான காலனியாக கருதிய இலங்கையில் தாராண்மை ஜனநாயகம் வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான நிறுவனங்களை பாதுகாப்பதிலும் தனிநபர் உரிமைகளுக்கு மதிப்பு கொடுப்பதிலும் அக்கறை கொண்டிருந்தமை பிரித்தானியாவின் தாராண்மை முகம் என்ற ஒரு பக்கத்தை பிரகாசம் மிக்கதாக காட்டுகிறது. பிரித்தானியாவிற்கு ஒடுக்குமுறை என்ற இன்னொரு முகமும் இருந்தது எனவும் ரெஜி ஸ்ரீவர்த்தன குறிப்பிடுகிறார். இதனையே ஏகாதிபத்தியத்தின் முரண்பட்ட கொள்கைகள் எனவும் குறிப்பிடுகிறார். இத்தமிழ் கட்டுரை The Brejirodal Affair in Retrospect, Contradictions of Imperialism, of the Post-Colonial State and of the Left என்ற தலைப்பில் ரிஷி ஸ்ரீவர்த்தன எழுதிய ஆங்கில கட்டுரையினை தழுவி எழுதப்பட்டுள்ளது. தொடரும்.